நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலம்னியாரூர் கமலம்னியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனநாதர் பழனிமலை புவனநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்தனருளம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படைய கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வந்த கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் மூலம் சில அனுபவங்களை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் வழி இன்று இரண்டு மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது, அவற்றிற்கு விடை காண்போம். முதலாவது கேள்வி நேற்றையான் சத்சங்கத்தின் இருந்து வந்திருக்கின்றது. அந்த அன்பருடைய கேள்வி, நேற்று நீங்கள் அருமையாக வந்த கேள்விகளுக்குள் சிற்றின்பம் பேரின்பத்தை பற்றி சிறிது சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த அதற்கு விடை காண்பதற்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஐயா, இந்த பேரின்பத்தை நான் எவ்வாறு உணர்ந்து அதை கூட்டி கொண்டு போகலாம், அதாவது இன்க்ரீஸிங் இன் இங்கிலீஷ், அதை எவ்வாறு அதை கூடுதலாக அதனுள் செல்லலாம் என்று கேட்கின்றார். முதலாவதாக இந்த சிற்றின்பம் என்ன பேரின்பம் என்ன என்று இரண்டையும் ஒருமுறை விரிவாக பார்த்தால் அவருக்குரிய கேள்வி புலப்படும், அதுக்குரிய பதில். சிற்றின்பம் என்றால் என்னென்று பார்த்தோம் என்றால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட இன்பம். பேரின்பம் என்றால் எல்லையை கடந்த இன்பம், எல்லைக்கு உட்படாத இன்பம். இது சைவ சித்தாந்தத்தில் ஐந்து வரமுறைகள் சொல்லப்படுகின்றன. இது முதலாவது. இரண்டாவது, சிற்றின்பத்தை வரம்பு உடையது என்று சொல்கின்றார்கள். பேரானந்தத்தை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு இன்பம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். சிற்றின்பத்தை நாங்கள் கருவி கரணங்கள் மூலம்தான் அறிய முடியும் என்று சொல்கின்றார்கள். பேரின்பம் கருவிகள் கரணங்கள் அற்ற நிலையில் அடையும் இன்பம் என்று கூறப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இதை பேராசிரியர் சொல்கின்றார். அது மூன்றாவது வேறுபாடு. நான்காவதாக, சிற்றின்பத்தை அது ஒரு வேறாகிய ஒரு பொருளில் இருந்து கிடைக்கும் இன்பம் என்று வரையறுக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். பேரின்பத்தை அது உள்ளிருந்து உணர்வு மூலம் வியாபகமாக நின்று எடுக்கும் இன்பம் என்று கூறப்படுகின்றது. இறுதியாக, இந்த சிற்றின்பத்தை பற்றி சொல்லும் போது பெரும் இன்பத்தை இந்த சிற்றின்பமாக சொல்களால் சொல்ல முடியக்கூடிய இன்பம் எனவும், பேரின்பத்தை உணர்வு நிலையில்தான் அறியலாமே தவிர சொல்லளவில் சொல்ல முடியாத இன்பம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுதான் இந்த சிற்றின்பம் என்றால் எப்படி இருக்கும், பேரின்பம் என்றால் எப்படி இருக்கும் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஐந்து விதிமுறைகள். ஓ வர விளக்கணம் என்றே வைத்துக் கொள்ளுவோம். இப்போது இந்த அன்பருடைய கேள்விக்கு வந்தால், எப்படி இந்த பேரின்பத்தை நான் கூட்டலாம் என்று சொன்னால், இந்த பேரின்பத்தை அடைவதென்றால் என்னென்று அதன் மூலத்தை பார்த்தால், அதில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது அது தானாகவே கூடிக்கொண்டு போகும். அந்த மூலம் என்ன? என்ன சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது? காணும் உபகாரம், காட்டும் உபகாரம், இந்த இரண்டையும் செய்பவன் இறைவனே. எங்களுடைய இந்த வாழ்க்கையில் நாங்கள் இரண்டையும் அனுபவிக்கின்றோம், காண்கின்றோம், அதை அனுபவிக்கின்றோம். இந்த இரண்டையும் எங்களுக்கு தருவது இறைவன். அதை நாங்கள் சிறிது சிறிது சிறிதாக உணர்ந்து கொண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் இறைவனால் தான் செய்யப்படுகின்றது என்று நாங்கள் அறிந்து, அதன் பிரகாரம் முதிர்ச்சியை அந்த விடயத்தில் அடைவோமாக இருந்தால், உங்களுடைய இறை இன்பம் வளர்ந்து கொண்டு போகும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதுதான் இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். எல்லாம் செய்பவன் இறைவனே என்பது இறுதி சொல்லு. இது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். நேற்று யான் சத்சங்கத்தை வைத்து வினாவி இருக்கின்றார். மற்றொரு கேள்வி வந்திருக்கின்றது, அது கொஞ்சம் கூடுதலாக நான் சிந்தித்து பதில் கொடுக்க வேண்டிய கேள்வி. ஏனென்றால் அந்த கேள்வி எதை சார்ந்ததென்றால், ஐந்தெழுத்து மந்திரம். அது மிகவும் அற்புதமான விடயம். ஆனால் அதை சொல்லும் போது வரையறுத்து சரியாக சொல்ல வேண்டும் என்று பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். தான் சொல்லும் போதே, அதாவது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், அந்த அன்பர் ஒரு பல மாதங்களுக்கு முதல் ஒரு நாள் இந்த ஞான நடனம், ஊன நடனத்தை பற்றி ஏதாவது சொல்வீர்களா என்று கேட்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதை அவர் நினைவுக்கு கொண்டு வருகின்றார். அவர் அந்த நடனத்தை பற்றி கேட்டபோது, நான் இந்த கார்த்திகேயன் ஐயாவிடம் அதற்குரிய விளக்கத்தை கேட்டிருந்தேன். அது ஒரு சிதம்பர தேர் வந்த நேரம், அதற்கு அவர் அந்த பதிலையும் கொடுத்திருந்தார். அந்த சத்சங்கத்தில் நடராஜ பெருமான் தேருக்கு போகும்போது ஞான நடனம் ஆடிக்கு உள்ளே நான் ஞான நடனம் ஆடி வெளியால் தேரில் ஏறியவுடன் ஊன நடனத்தில் செல்வார் என்று அந்த குறிப்பு கொடுத்திருந்தார் கார்த்திகேயன் ஐயா. அதன் வழி அவர் அந்த கேள்வியை இப்போது மீண்டும் கேட்கின்றார். இந்த ஞான நடனம், ஊன நடனத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்வீர்களா என்று. அதே அன்பர் தான். ஆகவே அதை நாங்கள் இன்று பேராசிரியர் சொன்ன விடயங்களை வைத்து எனக்கும் அதை அறியக்கூடிய நிலை இந்த கேள்விக்கு பின் வந்ததால் அதை அறிந்தேன். அதை வைத்து அதற்கு பதில் காண்போம் முடிந்தளவு. இந்த சிவாய நம முதலாவது அங்கிருந்து தொடங்குவோம். நாங்கள் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பார்த்திருக்கின்றோம். இதில் நமசிவாய என்பது தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம், சிவாய சிவ என்பது காரண பஞ்சாட்சரமாக பார்த்திருக்கின்றோம். இதில் முதலாவது முதல் படித்த விடயம் ஒன்றுதான் பேராசிரியர் மூலமாக, யார் சிவாய நம சொல்ல வேண்டும், யார் நமசிவாய சொல்ல வேண்டும், யார் சிவாய சிவ சொல்ல வேண்டும் என்பது படித்திருக்கின்றோம். நமசிவாய என்பது நா மா என்றால் உலகம் நா ஆகவும், மா ஆனது மலமாகவும், சி ஆவது சிவமாகவும், வா ஆவது சக்தியாகவும், யா ஆவது ஆன்மாவாகவும் ஒழுங்கு நிறைப்படுத்தப்பட்ட பஞ்சாட்சர மந்திரம். யார் ஒருவர் இன்னும் உலகம் பொருட்கள் மலங்கள் வயப்பட்டிருக்கின்றோமோ, அதன் பின்தான் சிவசக்தியை வைத்திருக்கின்றோமோ, அப்படியான ஆன்மாக்கள் சொல்ல வேண்டிய மந்திரம்தான் நமசிவாய. இது உண்மையாகவும் உணர்வாகவும் வர வேண்டிய, உயிரிலிருந்து வர வேண்டிய பதில், உங்களுக்கு நீங்களே கேட்கும் பதில். யாரொருவர் சிவத்தையும் சக்தியையும் முன்வைத்து தன்னை நடுவே வைத்து தனக்கு கீழே உலகத்தையும் மலத்தையும் வைக்கின்றாரோ, அவர் சொல்ல வேண்டிய மந்திரம்தான் சிவாய நமம் என்று பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை, அதை நினைவு கூறுவோம். முதல் பார்த்திருக்கின்றோம் சொல்லளவில். ஆகவே இந்த சிவாய நம எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோரும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எங்களுடைய குருமார்களின் வாயிலாக எங்களுடைய சிவ பூசையிலேயே நாங்கள் சிவாய நமவும் பாட்டு பாடுகின்றோம். யோகி ராமி அவர்களால் தரப்பட்டது. அதற்குரிய காரணம் என்னென்றால், நாங்கள் இந்த சிறிய கிரியா யோக வழி நிற்கும் போது நாங்கள் சிவனும் சக்தியும் தையும் முதல் வைத்து அங்கிருந்து வந்த எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி வழி நிற்கின்றோம். ஆகவே நாங்கள் பாபாஜியின் வழி நின்றுவிட்டால் நாங்கள் சிவன் சக்தியை ஏற்றுவிட்டோம் என்பதுதான் அதன் பொருள். ஏனென்றால் இந்த யோகம் வந்தது சிவ யோகத்திலிருந்து வந்த, சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று படிக்கின்றோம் குருமார்கள் வழி. ஆகவே நாங்கள் சொல்ல வேண்டியது சிவாய நம என்று சில சத்சங்கங்களிலும் பார்த்திருக்கின்றோம் கிரியா சாதகர்கள். ஆனால் அதில் ஒரு தவறும் இல்லை என்று பேராசிரியர் சொல்கின்றார். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உலகத்தில் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சிவனும் சக்தியும் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றான். காணும் பொருள் காட்டும் பொருள் என்று முதல் கேள்விக்கு விடை கண்டோம். அதன் வழி நிற்பவர்களாக இருந்தால் அதன் முழுமையாக நிற்க தேவையில்லை. அதை நீங்கள் மனதால் உணர்ந்து அதை ஏற்றுவிட்டீர்கள் என்றாலே சிவாய நம சொல்லலாம் என்று பேராசிரியர் சாதாரண சிவனடியார்களுக்கு சொல்கின்றார் தன்னுடைய வகுப்பில். ஆகவே கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த கிரியா யோகமும் சிவ யோகத்தில் இருந்து வந்த யோகம், அதன் வழி நிற்கின்றோம். அது தனியவே உங்களுக்கு காணும். நீங்கள் சிவாய நமவும் சொல்வதற்கென்று எங்களுடைய குருமார்கள் சொன்னதால் இந்த கிரியா யோகத்தில் வரும் சிவனை பற்றிய பஜனைகள் எல்லாம் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமக என்று படிக்கின்றோம். ஆகவே நாங்கள் அதை படிப்பதில் ஒரு தவறும் இல்லை பேராசிரியர் சிவனடியார்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்த முறையில். நாங்கள் படிக்கலாம் சிவாய நம ஓம் என்று, அதை உச்சரிக்கலாம், அந்த பஞ்சாட்சர மந்திரத்திலிருந்து நன்மை பெறலாம். அதை மீண்டும் நினைவுக்கு கூறுகின்றோம் யாருக்காவது அதில் ஒரு ஐயம் இருந்தால். ஏனென்றால் நீங்கள் பேராசிரியர் சொல்கின்றார், நீங்கள் முழுமையாக மாறிய பின்தான் சிவாய நம ஓம் சொல்லணும் என்பது அல்ல. நீங்கள் அதன் வழி நிற்க தயாராகிவிட்டாலே நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை, சிவனும் இல்லை சக்தியும் இல்லை, இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற பொருட்களும் இந்த மலங்களும் தான் எனக்கு முக்கியம் என்றிருந்தால் மாத்திரம் நீங்கள் நமசிவாய சொல்ல வேண்டும், சிவாய நமவும் சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு மேலே சைவ சித்தாந்தத்தில் சிவ தீட்சை முறைகளும் இருக்கின்றன. அதை பற்றி நான் அறியேன். ஆனால் அந்த முறைப்படியும் அவர்கள் அந்த மந்திரத்தை அந்தந்த காலங்களில் எடுக்கின்றார்கள் என்பது கேள்விப்பட்ட விடயமாக உண்டு எனக்கு. இதை ஏன் நான் இங்கு சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த அன்பர் அன்று கேட்ட அந்த ஊன நடனம், ஞான நடனத்தை இந்த சிவாய நம ஓமை வைத்து விளங்கப்படுத்துவது மிகவும் எளிது. ஏனென்றால் சிவாய நம என்ற எழுத்தில் சீனாவும் வானாவும் யானா நானா மானா என்ற அந்த ஒழுங்குமுறைப்படி பார்த்தால் சிவசக்தி யானாவாகிய ஆன்மாக்கு மேலேயும் நம என்ற கீழே இருக்கும் மலங்களும் உலகமும் உலகமும் மலமும் உலக உயிர்களுக்கு கீழே ஆன்மாவுக்கு கீழேயும் அந்த சொற்படி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த சிவாய நம என்ற இடத்தில் ஆன்மா நடுநிலை வகிக்கின்றது. அந்த நிலையில் இருந்து கொண்டு மேல் நோக்கி பார்க்கும் போது சிவசக்தி இருக்கின்றது, கீழ் நோக்கி பார்க்கும் போது உலகமும் மலமும் இருக்கின்றன. ஆகவே இறைவன் என்ன செய்கின்றார் இந்த ஆன்மாவுக்கு? இறைவன்தான் எல்லாமே என்று உணரத் தொடங்கியவுடன் அவர் இரண்டு நடனங்கள் ஆடுகின்றார் தன்னுடைய செயல்களை செய்வதற்கு. அதில் மேலே சிவசக்தியை நோக்கி வரும் ஆன்மாக்களுக்கு ஞான நடனம் என்றும், கீழே உலக மலத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு ஊன நடனம் என்றும், ரெண்டு நடனத்தையும் இந்த ஆன்மாக்களுக்கு ஒரே நிலையில் கொடுக்கின்றார். ஏனென்றால் முழுமையாக மாறினா பிறகுதான் இந்த நடனத்தை பார்க்க வேண்டும், இல்லை என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மாக்கள் வளர்ந்து கொண்டு போகின்றது சிவத்தை நோக்கி. அதே நேரம் அவர்கள் ஞான நடனத்தை பார்த்து அதன் மூலம் மேலும் மேலும் வளரலாம். அதே நேரம் அவர்கள் உலகத்தில் இருந்து கொண்டு இதை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக இறைவன் ஊன நடனத்தை ஆடுகின்றார். ஆகவே அந்த ஆன்மாக்களுக்குத்தான் இரண்டு நடனமும் கொடுக்கப்படுகின்றது என்று பேராசிரியர் மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். இதைத்தான் சிதம்பர தேரில் அவர் ஊர்வ வழியால் வந்து வீதிவலம் வரும்போது ஊன நடனம் ஆடுகின்றார் மக்களுக்காக, உள்ளே சபையில் இருக்கும் போது ஞான நடனம் ஆடுகின்றார் என்று கார்த்திகேயன் ஐயா அருமையான விளக்கத்தை ஒருமுறை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு, இந்த ஊன நடனம் ஞான நடனம் எப்படி நடைபெறுகின்றது என்று இந்த சிவாய நம ஓம் என்று வழி நிற்கும் எங்களுக்கு விளக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது பேராசிரியருடைய முழுமையான தகவலுடன். இதற்கு மேலே இந்த இவற்றை இந்த ரெண்டு நடனங்களையும் அவர் ஆடுகின்றார். ஆனால் இதை தொழிற்படுத்துவது சக்தி, சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதாவது ஞான நடனமாகிய சிவசக்தி, மேலே உயிருக்கு மேலே இருக்கும் சிவ, இந்த நிலையில் ஆடும் ஞான, இந்த நிலையில் இருப்பவர்களுக்கான ஞான நடனத்தை ஆடுகின்ற இறைவன், இதை செலுத்துவது திருவருட்சக்தி. அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இந்த சக்தியை திருவருட்சக்தி என்று சொல்லுகின்றோம். அதை விட அதற்கு இந்த இந்த திருவருட்சக்தியை வழங்குவது மேலே இருக்கும் சிவா என்ற நிலையை அடையும் ஆன்மாக்களுக்கு அந்த சக்தி அருள் புரிகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. கீழே வந்து நாமா என்ற இடத்திற்கு அந்த சக்தியை கொடுப்பதற்கு அந்த சக்தியின் பெயர் அங்கு திரோதான சக்தி என்று அழைக்கப்படுகின்றது. இது சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. சக்தி இரு வடிவங்கள் எடுக்கின்றால், மேலே போவதை மேலே செல்லும் ஆன்மாக்களுக்கு திருவருட்சக்தி மூலம் தன்னுடைய உடயங்களை செய்கின்றாள் இறைவனின் கீழ். கீழே இருந்து மேலே நோக்கி கீழ் உலகத்திலும் இருக்கும் ஆன்மாக்களுக்கு திரோதான சக்தி என்ற முறையில் தன்னுடைய சக்தியை செய்கின்றாள் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே கீழே இருப்பது என்றால் ஆணவம் கண்மம் மாயை நிறைந்த உலகம். ஆகவே இந்த இயக்கம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை திருவருட்சக்தியை முழுமையாக பெறும் வரைக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் திரோதான சக்தியாக சக்தியின் செயல்பாட்டின் கீழ் இயங்குகின்றோம். அந்த நிலையை விட்டு மேல் நிலையை நோக்கி, சிவ நிலையை நோக்கி மேலே முழுமையாக வரும்போது அந்த திரோதான சக்தி திருவருட்சக்தியாக மாறுகின்றது. இதையெல்லாம் சிவன் சக்தி எல்லோரும் பல பல வடிவங்களை எடுத்து இந்தந்த விடயங்களை செய்கின்றார்கள் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே அதன் வழி பார்ப்போமாக இருந்தால், சக்தி இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றால் என்றதையும் இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இனி ஊன நடனம் என்ன, ஞான நடனம் என்ன என்பதை பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். ஞான நடனம் என்றால் எங்களுடைய அறிவு நிலை, முழுமையான அறிவு நிலையை நாங்கள் எடுக்கும் நிலை. ஊன நடனம் என்றால் அறியாமையில் இருக்கும் நிலை. அதைத்தான் மீண்டும் நாமாவும் சிவாவும் குறிப்பிடுகின்றது என்று இந்த விடயத்தில் பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, இந்த ஊன நடனம் ஞான நடனம் என்பதின் வித்தியாசத்தை ஓரளவு பேராசிரியரின் உதவி மூலம் இன்று அதன் விடயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அதன் மூலம் இன்றைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். அதற்கு மேலாக இந்த விடயங்களை எல்லாம் கேட்டல் மூலம் நீங்கள் உணர்ந்துவிட முடியாது என்பது எனக்கு தெரியும். நானும் அதன் வழி நின்றவன். ஆகவே இப்படியான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லும் போது அதை அட்டவணைப்படுத்துவது என்னுடைய முறை. ஆனால் இன்று இந்த கேள்வி நேற்றிரவு வந்தபடியால் அந்த அட்டவணையை செய்திடுவோமா என்று பார்த்தேன். ஆனால் முடியவில்லை. இருப்பினும் இன்று இந்த சத்சங்கத்தை உங்களுக்கு அனுப்பும் போது அந்த அட்டவணையில் இந்த விடயங்களை போட்டு அனுப்பினால் நீங்கள் அதற்கு இடையில் இருக்கும் விடயங்களை நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம். அது மாத்திரமல்ல, இந்த பஞ்சாட்சரம் எங்கிருந்து உருவாகியது? இந்த பஞ்சாட்சரம் மந்திரம் என்றால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லி இருக்கின்றது, ஓங்காரத்திற்குள்ளே அடங்கியது பஞ்சாட்சர மந்திரம். அதை நாங்கள் மிகவும் விவரமாக பார்த்திருக்கின்றோம். அதற்குரிய அட்டவணையும் கொடுத்திருக்கின்றேன். அதை பார்க்கும்போது அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்ற ஐந்து நிலைகளிலும்தான் இந்த பஞ்சாட்சரம் இயங்குகின்றது. அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்பதுதான் ஓம்காரம். அதற்குரிய அட்டவணைகள் உங்களோட கையில் இருக்கின்றன. ஆகவே அவற்றுடன் இந்த புது விடயங்களையும் இணைத்து இன்று பேசியதை நான் அந்த அட்டவணையை உங்களுக்கு மெருகூட்டி அதை இந்த சத்சங்கத்தை கேட்கும் போது பக்கத்தில் வைத்து கொண்டு பார்க்கும்படியாக அதை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். அதே நேரம் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி, இந்த தூல சூட்சும காரண பஞ்சாட்சர மந்திரங்களை பற்றி இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன சைவ சித்தாந்தத்தில். ஒவ்வொரு முறையும் அந்த கேள்விகள் வரும்போது அல்லது அந்த அறிவு நிலையை நான் அதை தெரிந்த நிலையை, அறிவு நிலையை எட்டுவதென்றால் இந்த வாழ்க்கை எனக்கு காணாது. ஆனால் ஒரு தெரிந்த நிலைக்கு வரும்போது அந்த விடயங்களை நான் உங்களுடன் பகிரும் போது இந்த அட்டவணைகளை நாங்கள் விஸ்தரித்து கொண்டு போவோம். இறுதியாக உங்களுக்கு முழுமையான ஒரு அட்டவணை கிடைக்கும் போது நீங்கள் இந்த தொடர்புகளை நன்றாக அறியலாம். அதற்கு எல்லாம் வல்ல பாபாஜியும் பரம்பொருளும் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் உதவியுடன் இதை நாங்கள் செயல்படுத்தலாம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வடமை போல சைவ சித்தாந்த கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலளக்கூடிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் முதலாவது அன்பரின் கேள்வி, பேரின்பம் சிற்றின்பத்தை பற்றிய விளக்கங்கள். அதில் பேரின்பம் சிற்றின்பத்திற்குரிய முக்கிய ஐந்து காரணங்கள் தெளிவாக விளக்கப்பட்டது. அத்துடன் பேரின்பம் உண்டே நின்று உறுதியாக நிலைபெறும் என்பதும், பேரின்பம் உணர்வு நிலையில் மட்டும் அறியலாம் என்றும், மற்றும் காணும் உபகரணம் காட்டும் உபகரணங்கள் மூலம் இறுதியாக எல்லாம் செய்பவன் பெரும்பொருளே என்பதுதான் பதில் என்பதும் தெளிவாக கூறப்பட்டது. எனவே நாங்கள் இந்த அறிவை திரும்பவும் வீட்டில் சென்று மீட்டர் செய்து நாங்கள் செய்ததை திரும்பவும் தெளிவுபடுவோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஐந்து எழுத்து மந்திரமாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றியும், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஞான நலனம் ஊன நலத்தை பற்றி கொண்டும் விளக்கியதையும் தெளிவாக இருந்தது. அதில் நம சிவாய என்ற மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் என்ற விளக்கமும், அதே போல் சிவாய நம என்ற மந்திரத்தை யார்களெல்லாம் உச்சரிக்கலாம் என்ற மந்திரமும் மிகவும் தெளிவான நிலையில் விளக்கப்பட்டது. அதாவது இறுதியில் ஞான நலனம் என்றால் அறிவு நிலையில் இருக்கும் நிலை எனவும், ஊன நடனம் அறிவற்ற நிலையில் இருக்கும் எனவும் தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே நாங்கள் மீண்டும் அட்டவணையை வைத்து மீண்டும் மீண்டும் அதை கேட்டு மிகவும் உணர்வு நிலைக்கு வந்து அதன் பலனை பெறுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. உங்களால் முடிந்தவரை இது அட்டவணையை வைத்து படிக்க வேண்டிய விடயம், இருப்பினும் உங்களுடைய மனதை வைத்து படித்து சொல்லியிருக்கின்றீர்கள். ஒரு சிறு தவறான விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். ஞான நடனத்துக்கும் ஊன நடனத்துக்கும் அதில் பிழை இல்லை. ஏனென்றால் மனதினால் எடுத்து குறுகிய நேரத்தில் அதை திருப்பி கொடுப்பது கஷ்டம். ஆகவே அதை சத்சங்கத்தை கேட்டு அதை சத்சங்கத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த விடயத்தை எல்லோரும் என்றபடியால் அதுக்கு நன்றி சொல்கின்றேன். இறைவனையா உங்களுடைய முயற்சிக்கு ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது சாரி உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இந்த சத்சங்கத்தில் கேட்ட கேள்விக்கு சித்த இன்பம் பேரின்பத்துக்கு அருமையான முறையில பாபாஜியினுடைய கருணையால சைவ சித்தாந்தத்துல உள்ள கருத்துகளையும் எடுத்து நல்ல பதில அளிக்கப்பட்டது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சித்த இன்பத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், பேரி இன்பத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு பதில இந்த சத்சங்கத்துல நம்ம அறியப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு பாபாஜி கொடுத்திருந்தார். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுமே ஞான நடனம் மூலநடனத்தை பத்தியும் ஒரு சிறப்பான பதில கொடுத்தீர்கள். ரொம்ப அருமை. அதே போல இத மாதிரி கேள்விகளை கொண்டுட்டு வந்து கேட்கக்குள்ளதான் இந்த சத்சங்கம் சிறப்படையும். கேள்வி மூலியமா தான் பல பதில் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டு இந்த சத்சங்கத்தையும் மெருகூட்டி நம்மளுடைய அறிவு நிலையும் அருள்நிலைக்கு செல்றதுக்கு வேண்டிய பாதையும் வகுத்து நம்ம சத்தத்து மூலியமாக பாபாஜியுடைய கருணை மூலியமாக சொல்லுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை இறுதியில் தொகுத்தீர்கள் கார்த்திகேயன் ஐயா. ஆனால் இவற்றையெல்லாம் எங்களுக்கு தருவது இந்த இந்த இரண்டு நிலைகளையும் ஞான நடனம் ஊன நடனம். சக்தி தான் அதை செயல்படுத்துகின்றால், சிவன் அதை செயல்படுத்துகின்றான். ஆகவே இறுதியாக இந்த இதை தரும் எங்களுடைய அருளாகி அருளாயி என்ற சக்தி திருவருட் சக்திக்கும், திரோயாயி என்ற சக்தியாகிய எங்களுடைய திரோதான சக்திக்கும் நாங்கள் இறுதியாக நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிப்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா.